ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு ஆறாம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
இனி உடனாக இருக்கின்றான் என்பதை அடுத்த குறட்பாவே உணர்த்துகின்றான். ஏன் இப்படி உணர்த்துகின்றார் என்றால், எனவே உயிர்கள் செய்யும் வினைகளை இறைவன் அறிந்து, அநேகனாகிய உயிர்கள் செய்யும் வினைகளை ஏகனாகிய முதல்வன் அறிந்து வினைப்பலன்களை அந்த உயிர்களுக்கு சேர்க்க இயலும். அதான் அதை விளக்குவதற்காகத்தான் இந்த மூன்று சம்பந்தங்களையும் சொன்னான். அநேகனாகிய உயிர்கள் செய்கிற வினைகளை ஏகனாகிய சிவபெருமான் எவ்வாறு அறிகின்றான், அறிந்து எவ்வாறு வினைப்பலன்களை ஊட்டுகின்றான், இது எப்படி அவனுக்கு சாத்தியமாகின்றது என்றால், உயிர்களோடு அவன் இப்படி கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் விளங்குவதனாலே அந்த உயிர்களை வினைகளை ஈட்டச் செய்து வினைப்பழங்களை நுகரச் செய்து அவனால் பண்படுத்த முடிகின்றது என்ற உண்மையினை உணர்த்துகின்றான். உடனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. உடனாக இருக்கின்றான் என்று சொன்னாலே போதும், ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று நாம் விரிக்க வேண்டியதில்லை. உடனாக இருக்கின்றான்னு சொன்னாலே போதும். கலப்பினால் ஒன்று என்பதும் பொருள் தன்மையால் வேறு என்பதும் தானாகவே விளங்கும். இந்த உடனா என்பதிலே அதனால் அடக்கம். உடனாயிரு இறைவன் உயிர்களோடு உடனாயிருக்கின்றான் அப்படின்னாலே அவன் எங்கேயோ பிரிஞ்சு, நம்மெல்லாம் விட்டு பிரிந்து அவன் எங்கேயோ இருந்தா உடனாயிருக்கின்றான்னு சொல்ல மாட்டான். அதனால உடனாயிருக்கின்றான் அப்படின்னாலே அவன் வந்து பிரிந்து இருக்கவில்லை, நம்மோடு கலந்துதான் இருக்கின்றான், ஒன்றாக கலந்துதான் இருக்கின்றான். இந்த ஒன்றாயிருத்தல் பெறப்படுது. அது மாதிரி உடனாயிருக்கின்றான்னு சொல்லும் போதே இறைவனும் உயிரும் ஒரே பொருள் தான், பொருளால் வேற அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உடனாயிருக்கின்றான் ஏஞ்சிடணும். இறைவன் தான் உயிர், உயிர் தான் இறைவன்னா அப்ப உடனாயிருக்கின்றான்னு சொல்ல முடியாது. ஆகவே உடனாயிருக்கின்றான் என்று சொல்வதனாலே உடனாயிருக்கின்ற இறைவன் ஒரு பொருள், அவன் உயிர்களோடு உடனாயிருக்கின்ற அந்த உயிர்கள் வேறு பொருள். ஆகையினாலே பொருள் தன்மையால் வேறு என்பதும் உடனாயிருத்தலிலேயே பெறப்படுகின்றது. அதைத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் நம்முடைய சிற்றுரையிலே அருமையாக தெரிவித்திருக்கின்றார்கள். வேறின்றி உடனாதல் பெறப்படவே, உடனாதல் பெறப்படவே கலப்பினால் ஒன்று என்பதும் பொருண்மையால் வேறு என்பதும் தானே விளங்கும் என்ற கருத்து விளங்கும்படி அவர்கள் உரை செய்வார்கள். ஆகையினாலே அதனாலதான் அவையே தானேயாயின்னு உடனாயிருத்தலை மட்டுமே சொன்னார். அதை நாம அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாயினும் ரெட்டுரம் அளித்து கொண்டு ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு. அப்போ ஒரு கேள்வி வருது, ஐயா உடனா இருத்தல்னு சொன்னாலே கலப்பினால் ஒன்று பொருள் தன்மையால் வேறுங்கிறது அடங்கி விடுகின்றது. அப்ப ஏன் உடனாயின்னு மட்டும் சொல்லாம இப்படி மூன்று விதமா சொல்றாங்க, ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு? ஏன் அப்படின்னா அதைத்தான் நான் சிந்திக்கணும். அதான் உபநிடத கருத்து, அல்லது இப்படி சொல்ல வேண்டியது இல்ல. சைவசித்தாந்தம் எல்லாரும் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு சொல்லிடுறாங்க. சைவசித்தாந்தத்திலே சொல்லணும், ஏன் இப்படி சொல்றாங்க? உடனா இருத்தல்லே ரெண்டும் அடங்குது, சிவஞான சுவாமிகள் தெளிவாக காட்டிவிட்டார். அப்ப அப்படி சுருக்கமாக உடனாயிருத்தல் அப்படின்னு மட்டுமே சொன்னான்னு ஏன் ஒன்றாய் வேறாய் உடனாயினும் மூன்றாக விரித்து சொல்கின்றார்கள் என்றால், அங்கதான் நாம வந்து பார்க்க வேண்டும். சில உபநிடதங்கள் ஒன்றா இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் என்பதையே மிகுத்து சொல்கின்றன. வேற சில உபநிடதங்கள் வேறாயிருக்கின்றான் என்பதை மிகுத்து சொல்கின்றன. இன்னும் சில உபநிடதங்கள் உடனாயிருக்கின்றான் என்பதை மிகுத்து சொல்கின்றன. அப்போ அந்த உபநிடதங்களை பிரமாணமாக கொண்ட பல்வேறு வைதிக சமயத்தாரும் என்ன பொருள் கொள்கின்றார்கள் என்றால், ஒன்றாயிருக்கின்றான் என்பதை மட்டுமே பிரதானமாக கொண்டு அதுக்கு ஏற்றபடி விளக்கம் சொல்லிவிடுகின்றார். ஆதிசங்கரர் கொண்டு உடனாயிருக்கின்றான் என்பதை பிரமாணமாக கொண்டு மற்ற இரண்டையும் தள்ளிவிடுகின்றார்கள் வைணவர்கள். வேறாயிருக்கின்றான் என்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்து மற்ற இரண்டையும் அதற்கு ஏற்றபடி பொருள் கொள்வார் மத்துவர், மத்துவ சமயத்தவர். மூணுல ஒன்னதான் பிடிச்சிவிடுதான் ஒன்றாயிருத்தல். சங்கரர் ஒன்றாயிருத்தல் என்பதே பிரமாணமாக கொண்டார். வேறாயிருத்தல் உடனாயிருத்தல்லாம் பக்குவம் குறைந்தவர்களுக்காக சொல்லப்பட்டது. மத்துவர் வேறாயிருக்கின்றான் மட்டுமே பிரமாணத்துவம் கொடுத்தார். ராமானுசர் உடனாயிருத்தலுக்கு மட்டுமே கொடுத்தார். அப்போ நம்ம சைவத்துலதான் ஒனிடம் என்பது சிவவாக்கு, அது வேதத்தின் ஞானபாதம், வேதமும் ஆகமும் சிவபெருமான் திருவாக்கு. அதுல நாம வந்து இதை கொள்வோம் அதை தள்ளுவோம்னு பார்க்கவே கூடாது. மூன்று விதமா சொல்லியிருந்தா அதற்கு பொருள் ஒருமை நாம தான் காண வேண்டும் என்ற நேரிய நோக்கு அதான் ஆகமத்திலே அதுதான் விளக்குகின்றார். சுவாமியார் ஆகமத்திலே விளக்கியிருக்கார். அந்த ஆகமங்களை சிவாகமங்களை துணை கொள்ளாததுனாலே ஏனையோருக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. ஒன்றா வேற உடனே ஏதாவது ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. நாம அதுல ஒன்றை மட்டும் பிடிக்கவில்லை, மூன்றுமே நமக்கு உடன்பாடு, மூன்றையுமே ஒன்றோடு ஒன்று முரணாத வகையிலே நாம் விளக்குகின்றோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நம்முடைய திருமுறைகளும் சாத்திரங்களும் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு இந்த மூன்று அம்சங்களும் தெரியும்படி சொன்னேன். ஆகையினாலே அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். மிகச்சிறப்பான முறையிலே உடனாயிருத்தலை சொல்கின்றார், கண்டு ஒல்லை காணும் நெறி கண்ணுயிர் நாப்பன் நிலை உண்டில்லை அல்லது ஒளி என்று சொன்ன. அதாவது கண் உயிர் என்று முதலிடையே எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சீர் எடுத்துக்கணும். கண் உயிர் நாப்பன் ஒளி நிலை உண்டு என்று எடுத்து, கண் உயிர் நாப்பன் நிலைன்னு இருக்கு இல்லையா, கடைசியில ஒளி இருக்கு, அந்த ஒளியை சேர்த்துக்கணும். நாப்பனுக்கு அப்புறம் ஒளி சேர்த்துக்கணும். நாப்பன் ஒளி நிலை உண்டு. சரி, இப்போ கண் உயிர் என்றால் என்ன? கண் உயிர் என்றால் கருதி உணர்கின்ற உயிர். கண் என்றால் இந்த கண் என்ற உறுப்பை குறிக்கவில்லை. கண் உயிர் என்றால் கண்ணிருள் என்று வருகின்றது சிவஞான போத பாயிரத்தில், சிறப்பு பாயிரத்தில் வருகின்றது. அதோட நாம வந்து ஒப்பு நோக்கலாம். அதாவது சிவஞான போத சிறப்பு பாயிரத்திலே, மலர்தலை உலகின் மாயிருள் துமிய வளர்ப்புகள் ஞாயிறு படரின் நல்லதை காண்டர் செல்லா கண்போர் இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணிருள் தீர்ந்துன்னு வருகின்றது. அந்த இடத்துல கண் இருள்னா என்ன? கருதி உணரக்கூடிய இருள் வருகின்றதல்லவா. அது மாதிரி இங்கேயும் கண் உயிர், கருதி உணர்கின்ற உயிர். நாப்பன் என்றால் நடுவிலே, உயிரின் நடுவிலே. ஒளி நிலை உண்டு. ஒளி என்றால் திருவருள் ஒளி, சிவபெருமானுடைய திருவருள் நிலை உண்டு, நிலையாக தங்கியுள்ளது. கருதி உணரத்தக்க உயிரினுடைய அறிவின் நடுவிலே, அறிவின் அறிவிலே நடுநாயகமாக எது இருக்கின்றது? ஒளி, திருவருளாகிய ஒளி நிலை உண்டு, நிலை பெற்று இருக்கின்றது. உயிர் அறிவிலே திருவருள் ஒளி நிலை பெற்று இருக்கின்றது. அப்போ நான் சொல்றேன், அது என்ன என்ன நிலை பெற்று இருக்கின்ற சொல்றீங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு பக்குவ குறைவின் காரணமாக சொல்லி வந்தோம் என்றால், அப்போ அதை உணர்த்துவதற்காக சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், அல்லது கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. உண்டுக்கு அப்புறம் இல்லை வருது இல்லையா, அந்த இல்லையை சேர்த்துக்கிடணும். அல்லது ஒளின்னு வருது இல்லையா, அந்த அல்லது. அல்லது கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. முதல்ல என்ன சொன்னார்? கண் உயிர், கருதி உணரத்தக்க உயிர் நாப்பன். அந்த உயிருக்கு, உயிரின் அறிவிலே நாப்பன் நடுநாயகமாக ஒளி நிலை உண்டு, திருவருள் ஒளி நிலை பெற்று விளங்குகிறது. அல்லது அவ்வாறு திருவருள் ஒளி உயிர் அறிவில் நிலை பெற்று விளங்கவில்லை என்றால் கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. உயிரானது ஒரு விடயத்தை விரைந்து கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லை. உயிர் பொறிகளின் துணை கொண்டு ஒரு விடயத்தை எவ்வாறு விரைந்து அறிந்து கொள்கின்றது? செவியின் துணை கொண்டு ஓசை அறிகின்றது, கண்ணின் துணை கொண்டு உருவத்தை அறிகின்றது. இப்படி ஒவ்வொரு பொறியின் துணை கொண்டு அந்தந்த விடயங்களை உயிரானது விரைந்து அறிகின்றதே. இந்த தன்மை, இந்த செயல்திறன் உயிர்களுக்கு எப்படி, எதனால் இருக்கின்றது என்றால், உயிர் அறிவிலே திருவருள் நிலை பெற்று விளங்குகின்றது. அப்படி உயிர் அறிவிலே திருவருள் நிலை பெற்று விளங்கவில்லை என்றால் உயிரானது விடயங்களை விரைந்து அறிந்து கொள்கின்ற தன்மை பெற்றிருக்காது என்று சொல்வதன் மூலம், விடயங்களை உயிரானது அறியும் பொருட்டு, அந்த உயிரை விடயத்திலே செலுத்துகின்ற முறையிலே, அதான் உடனாதல்னு சொல்லும் போதே செலுத்தும் தன்மையாலே உடனாதல். எங்க செலுத்துறான்? விடயங்களை நோக்கி செலுத்துறான். உயிரை எப்படி செலுத்துறான்? வினைக்கு ஈடாக அந்த உயிர், முன்வினைக்கு ஈடாக எந்த விடயத்திலே அந்த உயிரை அறிந்து அழுந்தனுமோ அந்த விடயத்தை நோக்கி அந்த உயிரை செலுத்துகின்றான். அப்படி செலுத்துவதற்காக உயிர் அறிவிலே இறைவன் உடனாக இருக்கின்றான். உடனாக இருக்கின்றான் என்றால் கலந்து பிரிப்பின்றி எப்போதும் கூடவே இருத்தல். அதுதான் நாம உடனா இருத்தல். வேறு ஒருத்தருக்கு பக்கத்துல இருக்கிறதுதான் நாம உடனா இருத்தல் சொல்றோம். ஆனா சிவபெருமான் உயிருக்கு பக்கத்துல இருக்கின்றான் என்பதல்ல, உயிரோடு ஒன்றாக கலந்தே இருக்கின்றான். அதுதான் அங்க முக்கியமான கருத்து. கலந்து இருக்கின்றான், அவன் செலுத்துகின்றான், உயிர் செல்கின்றது. எனவே பொருளால் வேறு, ஒன்றாக கலந்து இருக்கின்றான், அவன் செலுத்துகின்றான் என்பதனாலே வேற எங்கேயோ அந்நியமாக இருந்தால் செலுத்த முடியாது. ஒன்றாக கலந்திருந்ததுனால தான் செலுத்துகின்றோம். இப்ப ரிமோட் கண்ட்ரோல் சொல்றோம், செலுத்தக்கூடிய கருவி எங்கேயோ இருக்கு, அதை இயக்குறான், காரியங்கள் இதை நடக்கின்றது. எங்கேயோ இருந்துட்டு அப்படி இயக்க முடியாது, ரிமோட் கண்ட்ரோல் சொல்லி போடலாம். எங்கேயோ வந்துட்டு இயக்குதுன்னா அது கண்ணுக்கு புலனாகாத அலைகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத அலைகள் அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருந்து இயக்கப்படுகின்ற பொருளை அடைகின்றன. அப்படி ஒரு தொடர்பு இல்லாமல் இயக்க முடியாது. அந்த அலைகள் நம்ம கண்ணுக்கு தெரியவில்லை, அதனால அது எங்கேயோ இருந்துகிட்டு இங்க இயக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சம்பந்தம் இல்லாம நமக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஆகவே உயிரோடு ஒன்றாக கலந்து தான் பொருளாலே வேறாக இருந்து கொண்டு அந்த உயிர்களை வினைக்கீடான விடயத்திலே செலுத்துகின்றான். அவ்வாறு செலுத்தாவிட்டால் உயிர்கள் அந்த விடயத்தை விரைந்து அறிகின்ற தன்மை ஏற்படாது என்று சொல்லி இவ்வாறு உடனாக இருத்தலையும் விளக்கிவிட்டார் ஆசிரியர். ஆகவே நான்காவது குரட்பாவிலே ஒன்றாயிருத்தலையும், ஐந்தாவது குரட்பாவிலே வேறாயிருத்தலையும், ஆறாவது குரட்பாவிலே உடனாயிருத்தலையும் கூறி இவ்வாறு இறைவன் கலப்பினாலே உடல் உயிர் போல உயிர்களோடு ஒன்றாகவும், பொருள்தன்மையாலே படிகமும் கதிரவன் ஒளியும் போல உயிரின் வேறான பொருளாகவும், செலுத்தும் தன்மையினாலே அந்த உயிரின் அறிவிலே உடனாகவும் இவ்வாறு விளங்கி அவன் உயிர்களை செலுத்துவதனாலே உயிர்கள் வினையை செய்கின்றன, வினைப்பலன்களை நுகர்கின்றன என்பதை உணர்த்தி, உயிர்கள் வினையை செய்பவர்கள், அவன் வினைப்பலனை சேர்ப்பவன் என்பதை சாதித்தான். ஆகவே இத்தனை உண்மைகளையும், இதெல்லாம் யாரும் சொல்ற உபதேசம், சிவகுருநாதன் சீடனுக்கு சொல்ற உபதேசம். ஆகவே அந்த சிவஞான தேசிகர் சீடனுக்கு சொல்கிறார், ஏகனாகி சிவபெருமான் இவ்வாறு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து செலுத்துகின்றானே, இவ்வாறு அவன் இருக்கின்ற இந்த நிலையைத்தான் அத்துவித சம்பந்தம் என்று சொல்வார். உயிர்களோடு இறைவன் கொண்டிருக்கின்ற சம்பந்தம் என்ன? அத்துவித சம்பந்தம். துவிதம் இரண்டு, துவிதம் என்றால் இரண்டு, அத்துவிதம் இரண்டற்றதன் கலப்பு, இரண்டற்ற தன்மை, இரண்டற்ற இரண்டர கலத்தல். இரண்டு அறன்னு சொல்லும் போதே அங்க ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன, அவை இரண்டாக பிரிந்திருக்காமல் ஒன்றாக கலந்திருக்கின்றன, அதான் இரண்டர கலந்தான் சொல்கின்றோம். அதான், எனவே பொருளால் இரண்டு, கலப்பினால் ஒன்று என்பது அந்த அத்துவிதம் என்பதனாலே, இரண்டு அற என்பதனாலே பெறப்படுகின்றது. இப்படி கலப்பினாலே உயிர்களோடு ஒன்றாயும், பொருள்தன்மையினாலே வேறாயும், செலுத்தும் தன்மையினாலே உடனாயும் இருக்கின்ற இந்த சம்பந்தம் தான் அத்துவித சம்பந்தம். இது உடனாயிருத்தல் என்றே தொகுத்து சொல்லப்படும். சொன்னால் ஒன்றாயிருத்தலும் வேறாயிருத்தலும் உடனாயிருத்தலிலே அடங்கும். செலுத்துகின்றான் என்பதிலே, உடனாயிருந்து செலுத்துகின்றான் என்பதிலே, கலப்பினால் ஒன்று என்பதும் பொருளால் வேறு என்பதும் அடங்கிவிடுகின்றன. அவ்வாறு அந்த முறையிலே உடனாயிருத்தல் தான் அத்துவித சம்பந்தம். இவ்வாறு அத்துவித சம்பந்தமாக சிவபெருமான், அதாவது சிவகுருநாதன் சொல்லும்போது சிவோகம் பாவனையிலே நிற்பதனாலே அந்த குருமூர்த்தியினுடைய திருவாக்கு எல்லாமே சிவவாக்கு தான். ஆகவே நாம் என்றே அந்த குரு சொல்வார். நாம்னா அங்க சிவம், அந்த குருவே சிவம் என்று அங்கே கொண்டு கேட்க வேண்டும். உண்மை விளக்க ஆசிரியர் மெய்கண்டார் திருவாக்காக சொல்லும் போது அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார். மெய்கண்டார் நாம் என்று சொல்லும் போது அங்க சிவத்தை குறித்து அது மாதிரி சொல்வார். நாம் இப்படி உன்னோடு அத்துவிதமாக கலந்திருப்பதனாலே உன்னுடைய செயல் எல்லாம் நம்முடைய செயல் என்று கருதுவாயாக. நாம் செலுத்தாமல் நீ யாதொன்றையும் செய்ய இயலாது, நாம் அறிவிக்காமல் நீ யாதொன்றையும் அறிய இயலாது, செலுத்தாமல் செய்ய இயலாது. ஆகவே உன் செயல் எல்லாம் சுதந்திரமாக நீயே செய்து கொள்ளக்கூடிய செயல்கள் அல்ல, அது நம்முடைய செயல்கள் என்று அடங்குவாயாக என்று இப்படி உபதேசிக்கும் பொழுது, இந்த அத்துவித சம்பந்தத்தை நீ உணர்ந்ததனால் என்ன பயன் என்றால், இப்படி உடனாக இருந்து எல்லாம் சிவபெருமானே செய்விக்கின்றான், எனவே நமக்கென்று சுதந்திரமாக செயல் கிடையாது, எல்லாம் சிவன் செயல் என்று ஆன்மா அடங்குதல் இருக்கிறதே, அப்படி எல்லாம் சிவன் செயல் என்று அடங்கினால்தான் அந்த ஆன்மா அத்துவித சம்பந்தத்தை உணர்ந்து கொண்டதனால் பயன் கிடைக்கும். அதான் அத்துவிதத்தை அறிந்ததனால் பெறக்கூடிய பயன் என்னவென்றால், இப்படி அத்துவிதமா அவன் கலந்திருக்கின்றான், இரண்டர கலந்து அறிவிக்கின்றான், செய்விக்கின்றான், எனவே எல்லா அறிவும் அவனுடையது, எல்லா செயலும் அவனுடையது என்று ஆன்மா வேறு ஒன்றிலும் பற்று கொள்ளாமல் அந்த சிவத்தினிடையே பற்று வைத்து அடங்குதல் தான். அத ஓமை மூலமா சொல்றார். உடம்பு எந்த செயலை செய்தாலும் அதை உடம்பிலே கலந்திருந்து அந்த உடம்பை செலுத்தி உயிர் செய்கின்ற செயல்தானே. உயிர் செலுத்தாமல் இந்த உடம்பு அது செல்லுமா, எதையாவது செய்யுமா? செய்யாது. எனவே புலன்களின் வழியாக ஓடுகின்ற இந்த ஐம்பொறி அறிவு இருக்கின்றதே, அது உயிரின் அறிவு என்று நீ மதிப்பது போல, உயிராகிய உன்னுடைய அறிவு செயல்களை சிவபெருமானுடைய அறிவு செயல்கள் என்று நீ மதிப்பாயாக. என்று உணர்த்துகின்றான். புன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் சொன்னார். புலன் செயல்கள் எல்லாமே புன் செயல்களாக இருக்கின்றன, அற்ப செயல்களாக இருக்கின்றன. ஆக புலன் வழியாக ஓடுகின்ற ஐம்பொறிகளின் அந்த அற்ப செயல்களை எல்லாம் உயிர் செயல் என்று எவ்வாறு தெளிவாக அறிந்து கொள்கின்றாயோ, அதுபோல உயிர்களாகிய உயிராகிய உன்னுடைய செயலை தலைவனாகிய சிவனுடைய செயல் என்று மதிப்பாயாக என்று இந்த குரட்பாவிலே நீ அத்வித சம்பந்தத்தை உணர்ந்ததனாலே உன் செயலெல்லாம் சிவன் செயல் என்று கருதுவாயாக என்று சொன்னார். அப்படி அடங்கி ஆன்மா தன்னுடைய சுதந்திரமின்மையை அவ்வாறு உணர்ந்து கொண்டால் அங்கே சிவபெருமானுடைய தரிசனம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். ஞான தேசியர் வந்து உணர்த்துறார். போதகாசிரியர்கள் நூலின் துணை கொண்டு உபதேசிப்பது என்னவென்றால் அந்த செய்தியை சொல்கின்றார்கள். அத்வித சம்பந்தத்தை பற்றி வகுப்பெல்லாம் நடத்தினால் அந்த கருத்தளவிலே அறிந்து கொள்கின்றார்கள் கேட்பவர்கள். நான் சொல்பவருக்கும் கருத்தளவில் தான் தெரியும். உடனே சொல்பவரோ அல்லது கேட்பவரோ அனுபவபூர்வமாக அதை உணரவில்லை. சிவபெருமான் நம்மோடு அத்விதமாக, அதாவது இரண்டர கலந்து நம்மை செலுத்துகின்றான் என்பதை அவர்கள் தம் அனுபவத்திலே உணர்கின்றார்கள் என்றால் அது ஞான அனுபவம். அது சிவபெருமானே குருநாதனாக வந்து உணர்த்த வேண்டும். கேட்கின்ற சீடனும் இருவினை ஒப்பு சத்திரிபாதம் வந்து, அதாவது சிவபுண்ணியங்களை எல்லாம் முற்றுவித்து, புறப்பூசை அகப்பூசை எல்லாத்தையும் முற்றுவித்து சத்தினிபாதத்திலே, தீவிரதர சத்தினிபாதத்திலே விளங்கக்கூடியவனாக சீடன் இருக்க வேண்டும். அதனை விளக்குபவர் சிவபெருமானிடத்திலே ஒற்றித்து நிற்கின்ற ஏகனாக இறைவன் இருக்கின்ற முத்தான்மாவாக இருக்க வேண்டும். அப்பந்தான் அந்த முத்தான்மாவாகிய ஆசிரியரை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு அந்த சிவபெருமானே அங்கு உபதேசம் செய்வார். அப்படி உபதேசம் செய்தால் கேட்பவன் சத்தினிபாதம் மிக்கவன், தீவிரதர சத்தினிபாதம் மிக்கவன். எனவே அவனுக்கு அந்த அத்வித சம்பந்தத்தை அப்பம் கேட்கும் போது அனுபவமாகவே அவனுக்கு விளங்கும். அவர்தான் நமக்கு உடனாயிருந்து எல்லாம் அறிவிக்கின்றார் செய்விக்கின்றார் என்பது அனுபவ பொருளாகவே விளங்கும். அது அனுபவமா அவன் உணர்ந்த பிறகு அதுக்கப்புறமும் அவன் வந்து தன் செயல் தன் அறிவு அப்படின்னு அந்த யான் யான் எனதுங்கிற உணர்வு அவன் வைத்திருக்கலாமா? அந்த உணர்வை விட்டுவிட வேண்டும் அல்லவா? அதைத்தான் சொல்கின்றான். புலன் வழி ஓடுகின்ற இந்த உடம்பின் செயலை எல்லாம் உயிரின் செயல்தானே என்றுதானே நீ உணர்கின்ற நீ தெரிந்து வைத்திருக்கின்றாய். உடம்பு சடம், அதுக்கு செயல் கிடையாது. அது மாதிரி உயிர் சித்து பொருளா இருந்தாலும் தானாக அறியவோ தானாக செய்யவோ அதனால் இயலாது. எனவே உயிரின் செயல்களை சிவபெருமான் செயல் என்று மதிப்பாயாக அப்படிங்கும் போது அந்த அந்த உபதேசத்துல அப்படியே உரைத்து நின்று விடுகின்றது அந்த உயிர். ஏன்னா அனுபவமா அதற்கு பாடம்லாம் சித்தாந்த பாடம்லாம் அனுபவமாக அந்த உயிரானது உணர்ந்து வருகின்றது. எனவே அப்படி அது தன்னுடைய சுதந்திரம் இன்மையை உணர்ந்து எல்லா முதன்மையும் சிவபெருமானுக்கே என்று அந்த உயிர் அடங்கி இருக்கும் பொழுதுதான் சிவ தரிசனம் உயிருக்கு கிட்டுகின்றது. அந்த சிவ தரிசனத்தை சொல்வது 58வது குரல், இந்த அதிகாரத்திலே 8வது குரல். ஒரு சொல்லினாலே நாம் அதை உணரலாம். சிவ தரிசனத்தை சொல்லக்கூடியது அப்படி சொல்லாட்சி சிறப்பாக வைத்து போராதே, ஒன்றையும் உற்று உண்ணாதே, நீ முந்தி பாராதே, பார்த்ததனை பார். எனவே இப்படி உன்னுடைய அறிவெல்லாம் சிவஞானத்தாலே விளங்கத்தக்க அறிவாக இருப்பதனாலும் உன் செயலெல்லாம் சிவபெருமானுடைய செயலாலே விளங்கத்தக்கதாக இருப்பதனாலும் நீ உனக்கு சுதந்திரமாக அறிவு உண்டு என்ற கருத்திலே நீ சிவபரம்பொருளை ஆராயாதே. உன்னின் வேறாக விளங்கக்கூடிய உலக விடயங்களை நீ எத்தனையோ பிறவிகளிலே ஆராய்ந்து வந்திருக்கலாம். நம்மை சூழ்ந்துள்ள உலகப் பொருள்களை எல்லாம் நாம் ஆராய்கின்றோம். ஏனென்றால் அந்த உலகப் பொருள்கள் நம்மை வேறாக பிரிந்திருக்கக்கூடிய பொருள்கள். சிவபெருமானும் பொருள்னு பார்த்தா அவன் வேறு பொருள், நாம வேறு பொருள் தான். ஆனால் வேறாக பிரிந்து விளங்கக்கூடிய பொருள் அல்ல அந்த சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருள் நம்மை விட்டு பிரிந்து விளங்கக்கூடிய பொருளா இல்லை. நம்ம அறிவோடு அறிவாக ஒன்றாக கலந்து விளங்கக்கூடிய பொருள், கலந்து விளங்கி நம் அறிவை விளக்கக்கூடியது, நம் செயலை விளக்கக்கூடியது. ஆகவே உண்மையாக பார்க்கும் பொழுது நாம் அவனுடைய அருளிலே அடங்கி இருக்கின்ற பொருள். ஆனால் நாம் விபரீத உணர்ச்சி கொண்டு அந்த திருவருளுக்குள்ளே நாம் அடங்கி இருப்பதை உணராமல், அடங்கித்தான் இருக்கின்றோம், அடங்காம இருக்க முடியாது, அடங்கித்தான் திருவருளுக்குள்ளதான் அடங்கி இருக்கோம். ஆனால் நாம் ஏதோ சுதந்திரமாக நாமே அறிவது போலவும் செய்வது போலவும் கருதுகின்றோம். ஆகவே அந்த கருத்தை இனிமேல் கொள்ளாதே விட்டுவிடு. ஏனென்றால் நீ சைவ சித்தாந்த ஞான அனுபவத்திற்கு தகுதியான ஆன்மாவாக ஆகிவிட்டாய். சிவபெருமானுடைய அத்துவித கலப்பினை, உன்னோடு சிவபெருமான் கொண்டிருக்கின்ற அத்துவித கலப்பினை உணரக்கூடிய நிலையிலே இருக்கின்றாய். எனவே இனியும் உன் அறிவு உன் செயல் என்று சுதந்திரமாக கருதாமல் அந்த உணர்ச்சியிலே உலகத்து பொருள்களை இதுகாரம் நீ ஆராய்ந்து வந்தாயே, நம் அறிவினாலே இதனை அறிகின்றோம் என்ற அந்த முறையிலே ஆராய்ந்து வந்தாயே, அந்த முறையிலே இப்போது அந்த திருவருளை நீ ஆராயாதே. உன் அறிவை சுதந்திர அறிவாக கருதி கொண்டு அந்த திருவருளை ஆராயாதே. ஏன்னா அந்த திருவருள் உன் அறிவையே விளக்குவது அதுதான். அதே அந்த முறைப்படி வேறான பொருளை ஆராய்ந்தது போல அதை ஆராயாதே, அதான் ஓராதே என்ற ஒன்றையும் உற்று உண்ணாதே. அந்த திருவருளுடைய எந்த தன்மையையும் நீ உலகத்து பொருள் போல பிரித்து கருதாதே. நீ முந்தி பாராதே, தன்முனைப்பு கொண்டு நான் அருளை அறிகின்றேன் என்ற அந்த வேற்றுமை உணர்ச்சி, நான் என்றும் அருள் என்றும் அப்படி வேற்றுமை உணர்ச்சி கொண்டு தன்முனைப்பினாலே முற்பட்டு, அதான் முந்தி என்றால் முற்பட்டு, நாமே அறிகின்றோம் என்ற அறிவோடு முற்பட்டு, திருவருளை அடங்கி இருக்காமல் முற்பட்டு பாராதே. அந்த திருவருளை அப்படி தன்முனைப்போடு அறியாதே. பார்த்ததனை பார், உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு திருவருள் உன்னை பார்க்கின்றது. அதிலே அடங்கியிருத்தலே முறை என்ற உணர்ச்சியோடு அந்த திருவருளை மயமாகவே விளங்கி அந்த திருவருளை அறிவாயாக. உன்னின் வேறாக பொருள், வேறான பொருளாக திருவருளை காணாதே, அதுதான் கருத்து. ஓராதேன்னு சொன்னார், உண்ணாதேன்னு சொன்னார், பாராதேன்னு சொன்னார். இதெல்லாம் எதற்காக சொன்னார் என்றால், உன்னின் வேறான பொருளாக அந்த திருவருளை நீ கருதி காணாதே. உன்னோடு ஒன்றாய் கலந்திருக்கும் பொருள், உனக்கு தலைமையாக இருக்கின்ற பொருள், நீ அதுக்கு அடிமை. அந்த உணர்ச்சியோடு அந்த திருவருளினையே தாரகமாக கொண்டு, அந்த திருவருளினையே அடங்கி, அந்த திருவருள் மயமாகவே பார், அந்த திருவருள் உனக்கு சிவத்தை காட்டும். ஆகவே பார் என்ற சொல்லை இங்கே பயன்படுத்தி இருப்பதனாலே பார்த்தல், ஆகவே அது தரிசனம், அதன் மூலமாக இது சிவ தரிசனத்தை செய் என்று அந்த கருத்து இங்கே நமக்கு பெறப்படுகின்றது. அவ்வளவு சிறப்பாக கூறியுள்ளார் ஆசிரியர். சிவ தரிசனம் எப்போது கிடைக்கும் என்றால், பொறிகளின் துணை கொண்டு புலன்களை அறிந்தோம், அந்த மாதிரி திருவருளின் துணை கொண்டு சிவத்தை அறிவோம்னா முடியாது. பொறிகளின் துணை கொண்டு புலனை அறிந்தோம்னா அங்க பொறிகளை விட உயிருக்கு தான் தலைமை அதிகம், பொறிகளை விட உயிருக்கு தான் வந்து மேலானது. பொறிகளின் துணை கொண்டு உயிர் அறிதுன்னா பொறிகளுக்கு தலைமையா உயிருக்கு தலைமையானா உயிருக்கு தான் தலைமை. உயிரால் உயிர் செலுத்தினா பொறி செல்லும், இவ்வளவுதான், இல்லது செல்லாது. பொறிகளை விட உயிருக்கு தான் அங்க வந்து முதன்மை அதிகம். அந்த மாதிரி பொறிகளின் துணை கொண்டு எத்தனையோ உலக பொருள்களை அறிந்தேன், சிவத்தை அறியணும்னா அவன் அருள் கொண்டுதான் அறியணுங்காங்க. அப்ப பொறிகள் வேண்டாம், பொறிகளை விட்டுட்டு அருளை வைத்து சிவத்தை அறிவோமே என்று சொன்னால், அந்த பொறிகளின் துணி கொண்டு புலனை அறிந்தது போல அருளின் துணி கொண்டு சிவத்தை அறிய முடியாது. ஏன் அப்படின்னா, பொறிகளின் துணி கொண்டு நீ எப்படி உலகத்தை அறிஞ்ச, நான் அறிகின்றேன்னு தன்முனை போட, அத மாதிரி இங்க அருளை துணை கொண்டு நீ தன்முனை போடு சிவத்தை அறியும்னு நினைச்சா அந்த தன்முனைப்பு இருந்தா அருள் அங்க உனக்கு துணை செய்யாது. ஆகவே அருளால் சிவத்தை அறிகின்ற முறை என்னவென்றால், அருளில் அடங்க வேண்டும். இந்த அருள் எனக்கு உதவுகின்றது, இந்த அருளின் துணையின்றி நான் எதையுமே அறிய முடியாது, செய்ய முடியாது என்று தன் சுதந்திரமின்மையை அறிந்து, தன்னுடைய சிறுமையினையும் சிவத்தினுடைய பெருமையினையும் நன்கு மறவாமல் கடைபிடித்து அந்த அருளையே தாரகமாக கொண்டு அந்த அருளில் அடங்கினால், அப்போது அந்த அருள் சிவத்தை உனக்கு காட்டி நிற்கும். இதுதான் அருளை கொண்டு சிவத்தை அறியும் நெறி என்று, அறியும் நெறிங்கிற அதிகாரத்துக்கு இந்த குறள் மிகச்சிறந்த சான்றாக விளங்கும். அறியும் நெறிங்கிறது அதனாலதான் வைத்தார். இதுக்கு முன்பு அவன் செய்வான், அவன் நாம செய்பவன், வினையை செய்பவன், அவன் சேர்ப்பவன், அத்துவிதமாக கலந்திருக்கின்றான், அதெல்லாம் சொன்னாதான் இங்க சொல்ல முடியும். ஆகவே அவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இதை கூறினார். இவ்வாறு அருளின் துணை கொண்டு அந்த அருளையே அடங்கி சிவத்தை பார், சிவ தரிசனம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அப்போது அந்த சிவ தரிசனம் சிவானந்தமாகிய முத்திக்கு நம்மை அழைத்து செல்லும். சிவ தரிசனம்னா அதுக்கப்புறம் சிவ யோகம்தான், தரிசனம் தருகின்ற சிவத்தோடு உயிர் ஒற்றித்து கடந்து விடுதல், ஒற்றுமைப்பட்டு நிற்றல் தான் சிவ யோகம். ஏகனாகி நிற்றல் சொல்லுவோம், சிவமே தான் என்று அந்த சிவத்திலே அழுந்தி விடுதல். அப்ப தோன்றுகின்றதே ஆனந்தம், அதுதான் கலின்னு சொல்லுவோம்.